பண்ணுறாரு அது. திருஷ்ய சம்பந்த பங்கா இந்த பிரகரணத்தை எடுத்துருக்கோம். 453 பக்கம். விமதம் மித்யா திருஷ்யத்வா சுத்திரூத்தியது, இந்த அனுமானம் தானே ஆரம்பித்தோம். இந்த திருஷ்யத்வாங்கிற ஹேதுவில் ரெண்டு பாகம் இருக்கு. திருஷ்யங்கிற சப்தத்திலேயே நம்ம வந்து ரெண்டா பிரிக்கலாம். திருக்குன்னு ஒரு அம்சம், அந்த யானோட பாகம் இருக்கே அது, அது விஷயத்தை தெரிவிக்கக்கூடியது. திருக்குங்கிற தாது இருக்கே அது சைத்தன்யத்தையும், சைத்தன்யம் அதாவது திருஷ்டி ஞானத்தையும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பிரத்தையும் அதனுடைய விஷயத்தையும் தெரிவிக்கிறது. திருஷ்யன்னு சொன்னால் அது ஒரு அம்சம் இல்லை, அதுல ரெண்டு இருக்கு, ரெண்டு பாகம் இருக்கு, திருக்கும் அப்புறம் அந்த பிரத்யார்த்தம் ஏங்கிறதும் சேர்ந்தா திருஷ்யம். அப்படின்னா என்ன? ஒரு ஞானம், அதற்கு விஷயம். கட ஞானம் அப்படின்னு சொன்னோம்னா ஞானம்ங்கிறது நமக்கு உள்ளுக்குள்ள வரக்கூடியது, கடங்கிறது அந்த ஞானத்துக்கு விஷயம். அதை நாம ஞானம் வரும் காலத்துல அந்த கடமானது திருஷ்யம், திருஷ்யமாகும். அப்படி இல்லையா? இப்ப இந்த திருஷ்யம்னு சொல்றதுலயே திருக்குக்கும், அதாவது அந்த ஞானத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தெரியறது இல்லையா? சம்பந்தமே இல்லைன்னு சொன்னால் அப்ப வந்து அது திருஷ்யமாகாது. நான் எனக்கு வந்து அங்க இருக்கிறது விஷயங்கள்லாம் தெரியறது, என்ன இருக்குன்னு தெரியறதுன்னு சொன்னா ஞானம் எனக்கு உள்ளுக்குள்ள வருது, ஆனால் எனக்கு தெரியக்கூடிய பொருள்கள் எல்லாம் வெளியில இருக்கு. அப்ப என்னுடைய ஞானத்துக்கும் அந்த பொருள்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருந்தாகணும். சம்பந்தம் இல்லாட்டா, சம்பந்தம் இருந்தாத்தான் அந்த பொருள்கள்லாம் திருஷ்யமாகும். ஆனால் என்ன சம்பந்தம் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கடைசியில ஆத்தியாத்திக சம்பந்தம்னு ஒன்றத்தான் சொல்லலாம், வேற எந்த சம்பந்தமும் சொல்ல முடியாது அப்படின்னு இந்த பிரகரணத்துல தீர்மானம் பண்றான். வாஸ்தவமா இந்த பிரகரணம் எதுக்காக ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டா இங்கேதான் அனுகூல தர்க்கம் தர்க்க பிரகரணம் ஆரம்பிக்கிறது. சாதாரண எல்லா அனுமானத்திலையுமே ஒரு ஒரு பரீட்சை பண்ணி பார்ப்பாங்க. சாத்தியம், ஹேது, இது ரெண்டும் சொல்லியாச்சு. இந்த ஹேது இருந்தால் அந்த சாத்தியம் இருக்கணுங்கிற அவசியம் என்ன? ஏன் அப்படி சொல்றேன்? இன்னும் இல்லை, பருவத்தில அந்த தூமத்தை பார்த்து அக்னி இருக்குன்னு அனுமானம் பண்றான். அக்னி இவனுக்கு கண்ணுக்கு தெரிய போறது இல்லை, ஆனா இருக்குங்கிறது தெரிகிறது. உடனே அங்க ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டு கேட்கிறான், தூமம் இருக்கு, இதை வச்சுட்டு அக்னி இருக்குன்னு சொல்றது சரியா இருக்குமா? அவசியம் அக்னி இருந்துதான் ஆகணுமா? ஏன் தூமம் இருந்தும் அக்னி இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு சங்கையை கிளப்பி விடுவான். கலப்பி இந்த சங்கைக்கு பதில் வந்தாத்தான் இந்த அனுமானம் சிந்திக்குதுன்னு ஆகும். இப்ப இந்த சங்கைக்கு எப்படி நிவர்த்தி பண்றது? இதுக்குதான் தர்க்கம் சொல்லணும். அது எப்படி இருக்க முடியும்? அக்னி வந்து தூமத்துக்கு காரணமாச்சே, அப்ப அக்னி இல்லாமல் தூமமே வர முடியாதே, ஆகையால அக்னி இருந்துத்தான் ஆகணும். தூமம் இருக்குன்னு சொன்னா அக்னியும் இருந்தே ஆகணும், இல்லாட்டா அந்த காரியகாரண பாவமே சித்தமாகாது அப்படின்னு சொல்லி அந்த சங்கையை நிவர்த்தி பண்ணணும். ஆக எல்லா இடத்துலயுமே ஒரு விபிச்சார சங்கா, அப்பிரயோஜகத்துவ சங்கா அப்படின்னு கலந்துடுவாங்க. ஹேத்து சொல்றது சரி வாஸ்தவம், ஆனா இந்த ஹேத்து இருக்கணும்னா நீ சொல்ற சாட்சியம் அங்க இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்பாலும் இல்லையோ? இதுக்குதான் விபிச்சார சங்கான்னு. இதே சங்கையை இங்கேயும் கலப்பி விடலாம் இல்லையா? பிரபஞ்சங்கள்லாம் மிச்சே, ஏன் தெரியறதோ இல்லையோ அதான் தான் அப்படின்னு சொன்னா திருஷ்யத்வா அப்படின்னா, திருஷ்யத்வாத்துன்னு சொன்னா அது திருஷ்யமாக இருக்கட்டும், அதுக்காக அது மிச்சையா இருக்கணும் என்ன அவசியம்? இந்த கேள்வி சாதாரணமா கேட்டுருவான். இதுக்கு அவன் வந்து அங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு அனுகூல தர்க்கம்னு ஒண்ணு சொல்லியா, எப்படி சொல்லணும்? இந்த பாரு இது மிச்சையா இருக்கலைன்னு சொன்னா திருஷ்யமாகவே ஆக முடியாது, வன்னி இருக்கலைன்னு சொன்னா தூம் இருக்கவே முடியாது, ஏன்னா தூமத்துக்கு வன்னிதான் காரணம் அப்படின்னு சொல்றான். மாதிரி இங்க என்னத்தையான அவன் சொல்லணும் இல்லையா? இங்க மிச்சாத்துங்கிற சாத்தியம் இருக்கலைன்னு சொன்னா இந்த பரப்பிரபஞ்சம் திருஷ்யமாகவே ஆகவே முடியாது, அதனால மிச்சையா இருந்துத்தான் ஆகணும் அப்படின்னு இவன் சாதிக்கணும். இது அனுகூல தர்க்கம்னு சொல்றது. இந்த அனுகூல தர்க்கம் வந்து அந்த வியாப்திய ஆட்டங்கள் காணாம அதை நல்லா கிரகப்படுத்தி கிரகிக்கும்படியாக செய்யறதுன்னு ஒரு பொதுவான சம்பிரதாயம். இதே மாதிரி இங்க வரும்போது இவர் பல அனுகூல தர்க்கங்கள் சொல்றார். பிராச்சீனாலாம் கிச்சுகாச்சாரியர், ஆனந்த போதாச்சாரியர் இவரெல்லாம் வந்து இங்க இந்த திருதிருஷ்ய சம்பந்தானுபத்தின்னு ஒரு அனுகூல தர்க்கத்தை எடுத்து காமிச்சிருக்காங்க. அதாவது இந்த பிரபஞ்சம் மாத்திரம் பொய்யானதாக இருக்கலே, அதாவது அத்தியஸ்தம் சதசத் விலக்கணமாக இருக்கலேன்னு சொன்னால் திருஷ்யமாகவே முடியாது அப்படின்ட்டாங்க. இது திருஷ்யமாக இருக்க முடியாது, நமக்கு அது வித்தியாசமா தோணும், இதுன்னு விபரீதமா சொல்ற மாதிரி இருக்கே, சத்தியமா இருந்தா தானே திருஷ்யமா இருக்கும், பொய்யாக இருக்கலேன்னு சொன்னா அது திருஷ்யம் ஆகவே முடியாது அப்படின்னு. எப்படி உடனே ஜிஜ்ஞாசு வருது இல்லையா, அதைத்தான் நிரூபணம் பண்றா. இப்ப வந்து அதை அதை உபபாதனம் பண்றதுக்காக இந்த பிரகடனம் இது ஆரம்பிக்கிறது என்னமோ அனுகூல தர்க்கத்துலதான், இந்த ஹேத்து இருக்கட்டும் ஆனா இந்த சாத்தியம் இருக்கணுங்கிற அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லலாம். இந்த சாத்தியம் இல்லாட்டா ஹேத்துவே இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த அனுகூல தர்க்கத்துக்குத்தான் பிரகடனமே ஆரம்பிச்சது. ஆனால் அந்த திருஷ்யத்தத்தை உபபாதனம் பண்றதுக்கே ஒரு தனி பிரகடனம் மாதிரி இருந்திருக்கு. அனுகூல தர்க்கம் இங்க ஆரம்பிக்கிறது அனுகூல தர்க்கம், ஆனா இதை உபபாதனம் பண்றதுல இந்த முதல் அம்சம் முடிஞ்சு போடுறதுங்கிறதுக்காக இதை தனி ஒரு பிரகரணமாகவே அப்புறமா வச்சு முட்டா. அதனால இவர் என்ன சொல்றா, இது திருஷ்யம்னு சொல்லணும்னா அது வந்து நம்ம என்ன சொல்ல போறாருங்கிறத முதல்ல பாக்குறோம். இப்ப நான் முன்னாடி ஆரம்பிச்சேன், எனக்கு வந்து வெளியில இருக்கக்கூடிய வஸ்து எல்லாம் தெரியறது அப்படின்னு. தெரியறதுன்னு சொன்னா அந்த ஞானம் உண்டாகிறதுன்னு அர்த்தம். எங்க உண்டாகிறது, உள்ளுக்குள்ளத்தான் உண்டாகிறது, மனசுல உண்டாகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில பேர் ஆத்மாவில் உண்டாகிறதுன்னு சொல்லுவோம். அது எப்படி வேணாலும் இருக்கணும், தியானங்கிறது நமக்கு உண்டாகிறது, விஷயம் வெளியில இருக்கு இல்லையா, வெளியில தூரத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கும் அந்த வஸ்துவுக்கும் நம்மளுடைய தியானத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும். சம்பந்தம் இருந்தாதான் இந்த தியானத்தினால அதை விஷயீகரிக்க முடியும். என்ன சம்பந்தம் சொல்லலாம் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா, எதெல்லாம் தெரிஞ்ச சம்பந்தங்கள் எல்லாம் போட்டு பார்த்தா இதெல்லாம் சரியா வருமா வராதா அப்படின்னு ஒண்ணுமே சரிப்பட்டு வர மாட்டேங்கிறது. நமக்கு தெரிஞ்ச ஏதோ சம்யோகம் சமவாயம் இருக்கு, இதுக்கு மேலேயும் நிறைய சம்பந்தங்கள் தான் இருக்கு, எல்லா சம்பந்தமும் சொல்லி பார்த்தா ஒன்றும் சரி வரல. அப்ப என்ன பண்ணலாம், கடைசி சம்பந்தம் என்ன அப்படின்னு சொன்னா, சம்பந்தமே வர முடியாத இடத்தில் ஒரு சம்பந்தம் தெரிஞ்சால் அது எப்படியாக இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். ரூபமே சர்ப்பமே இல்லாத இடத்துல சர்ப்பம் இருக்குன்னு சொன்னா அது என்னது, அத்தியஸ்த சர்ப்பம் தானே, பொய்யான சர்ப்பம் தான், இந்த ரஜ்ஜுல சர்ப்பம் தெரிகிறது அப்படின்னு சொன்னாக்க அது வந்து நமக்கு தெரிஞ்ச பொய்யான சர்ப்பம் ஆகும். அந்த மாதிரி சம்பந்தமே வர முடியாத இடத்துல சம்பந்தம் தெரியறதுன்னு சொன்னால் அது அத்தியஸ்த சம்பந்தமாகத்தான் இருந்தாகணும்னு கடைசியில் முடிச்ச. அத்தியஸ்த சம்பந்தம்னு சொன்னால் இது போறோம் அந்த பிரபஞ்சத்தை நிச்சயம் சொல்றது, நிஜமாகவே உன் அது இருக்கும் பட்சத்தில் நிஜமான சம்பந்தம் இருக்கும். இது பொய்யாக இருக்கிறதுனால தான் நிஜமான சம்பந்தங்கள் எதுவுமே சொல்ல முடியாமல் போய் கடைசியில் இந்த சம்பந்தத்தில் வந்து முடிக்க வேண்டியிருக்கு. ஆகையால இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக இருக்கலன்னு சொன்னால் திருஷ்யமாகவே இருக்க முடியாது, இந்த ஹேது சரியாக வராது அப்படின்னு கொண்டு போய் அனுகூல தர்க்கத்தில் கொண்டு போய் இதை முடிப்பேன். இப்போ வரைக்கும் நம்ம இதை பார்ப்போம். இதனுடைய சுருக்கம், நனு மித்யாத்மானுமானம் அப்பிரயோஜகம். அப்பிரயோஜகம்னு சொன்னா வியாப்தியே சொல்ல முடியாது, வியாப்தி கிராகமான அனுகூல தர்க்கம் இல்லை. திருஷ்யமாக இருந்தால் மித்யாவாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நியமம் சொல்றோமே அதுதான் வியாப்தின்னு பேரு. இந்த வியாப்திய திருடமாக நாம நிச்சயம் பண்ணிக்கிறதுக்கு காரணமான தர்க்கம் எதுவுமே இல்லை, இதுதான் அப்பிரயோஜகம்னு சொல்றோம். பிரயோஜகம்னா அனுகூல தர்க்கம், அது இருந்ததுன்னா அது பிரயோஜகம்னு சொல்லுவா. அது திருடமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தர்க்கம் கூட இருந்ததுன்னு சொன்னா சரி, அது இல்லைன்னு சொன்னா அப்ப அந்த ஹேதுவா அப்பிரயோஜகம். அப்பிரயோஜகம் பிரயோஜகம் இல்லாதது, அனுகூல தர்க்கம் இல்லாத ஹேதுவாக இருக்கு. ஏன், சத்தியத்துவே அப்படி திருஷ்யத்துவ உபபத்தி, இந்த பிரபஞ்சம் சத்தியமாக இருந்தாலும் அது திருஷ்யமாகலாமே, திருஷ்யமாக இருக்கணும்னா அது மிச்சாவா இருக்கணும், என்ன அவசியம், இதுதான் அப்பிரயோஜகத்துவ சங்கேன்னு இதை சொல்லுவார். இதுக்கு இவர் பதில் சொல்வார், இது சே திருக் திருஷ்ய சம்பந்தானுபபத்தே, இதுதான் முதல் அனுகூல தர்க்கம், திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் சம்பந்தமே வர முடியாது, சம்பந்தம் வரலைன்னா அது திருஷ்யமாகாது, அது வேற இப்ப அது திருஷ்யம் ஆகணும்னு சொன்னா நிச்சயமாக சம்பந்தம் இருக்கணும். ஆனா திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் வேலை நிரூபணம் பண்ற விதத்துல பார்த்தோம்னா ஒரு சம்பந்தமும் வரமாட்டேங்கிறது. ஆக கடைசியில பாக்கியான ஒரே ஒரு சம்பந்தம் தான், அதை சொன்னா அது நிச்சயம் சிந்திக்க வேண்டியிருக்கும். இப்படி கொண்டு போற அதத்தான் நம்ம நிரூபணம் பண்ண ஆரம்பிக்கிறார். நகி ஞானம் ஜேய அகம்பத்தமேவ பிரகாசகம். பாக்கிய எந்த வஸ்துவானாலும் ஞானம் தான் அதை பிரகாசப்படுத்தியா, இல்லாட்டா அந்த வஸ்து இருக்குங்கிறது அதனுடைய சத்தை கூட சித்திக்க. ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னு நமக்கு ஞானத்தாலத்தான் தெரியுது, இருக்கு இல்லை ரெண்டுமே. ஆக அந்த வஸ்துவோடு அந்த ஞானத்துக்கு ஒரு சம்பந்தம் அவசியம் சொல்லியா. சம்பந்தம் இல்லாட்டா, சம்பந்தம் இல்லாத ஞானத்தினால ஒரு வஸ்து சித்திக்க முடியாது இல்லையா. அதனால ஞானம் ஜேய அகம்பத்தம், ஜேயத்தோடு சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்த முடியாது. பிரகாசகம். அப்படி ஒரு சமயம் விஷயத்தோடு சம்பந்தப்படாமலே விஷயத்தை சாதிக்குமானால் அதிப்பிரசங்காத்னு சொன்னார். எந்த ஞானம் வேணாலும் எதை வேணாலும் சாதிக்கலாம். இந்த ஞானம் இந்த விஷயத்தைத்தான் தெரிவிக்கிறது அப்படின்னு ஒரு நியத்தி இருக்கு இல்லையா. லோகத்துல கடஞானத்தை வச்சு கடத்தை பார்த்தான்னு சொன்னா இவன்கிட்ட கேட்டா கடம் இருக்குங்கிறத அவனால சொல்ல முடியுமே தவிர படம் இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்கு அவனால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு வந்த ஞானம் கடத்தை தான் தெரிவிச்சிருக்கே தவிர இன்னொன்னு தெரிவிக்கல. அதனால ஒரு ஞானம் ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறதுன்னு சொன்னா அந்த விஷயத்தோடு அந்த ஞானத்துக்கு விசேஷமான ஒரு சம்பந்தம் இருந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒன்னு விவகாரமே எல்லாம் கலந்து போயிடும், சரியா வராது. அதிப்பிரசங்கா சரி, நான் அப்படி சம்பந்தம், இந்த தியானத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, அந்த சம்பந்தத்தோட தான் அது வந்து விஷயத்தை சாதிக்கிறதுன்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டால் அந்த சம்பந்தம் தான் நிரூபணம் பண்ண முடியலைங்கிற. ஆத்மஸ்வரூபத்திய தத் குணத்தியவா ஞானத்திய ஜேயேனா சக சகாங்கிறது அத்தியாகாரம் பண்ணிக்க வேண்டியது. சஞ்சோக சமவாழையோர் அபாவா. இந்த இடத்துல ஞானம்னா என்னன்னு கேட்டா இந்த வாதிகளுக்கு மத்தியில பல மதங்கள் இருக்கு, ஒவ்வொருத்தர் ஒரு விதமா சொல்லுவான். வேதாந்திகள் கிட்ட கேட்டோம்னா வேதாந்தியாகட்டும் சாங்கியனாகட்டும் இவாட்ட ஞானம்னா என்னன்னு கேட்டா ஆத்மஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்லுவான். சாங்கிய மதத்திலையும் ஆத்மஸ்வரூபம் சைத்தன்யமாக ஒத்துன்றிருக்கா, வேதாந்தத்திலேயே சத்தியம் ஞானம் ஆத்மஸ்வரூபம் ஞானங்கிறது பிரசித்தமாக இருக்கு இல்லையா. தார்க்கிகன்ட்ட கேட்டோம்னா அவன் என்ன சொல்றான்னா ஆத்ம குணம் ஞானம்னு சொல்லுவான். ஆத்மாவில அந்த ஞானம் இச்சா இத்தியாதி குணங்கள்லாம் உண்டாகிறது. வேதாந்தத்துல அதெல்லாம் ஞானம் வந்து சைத்தன்யம், அது ஆத்மஸ்வரூபம்னு சொல்லுவான். விருத்தி ஞானங்கிறது ஒண்ணு தனியா இருக்கு. விருத்தி ஞானங்கிறது ஞானமே இல்லை, நியாயமா அது ஞானம் இல்லை, அது வந்து லோகத்துல பிராந்தியா ஞானம்னு நினைச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணாங்க. ஆக இந்த ஞானம் ஒரு மதத்துல ஆத்மஸ்வரூபம், இன்னொரு மதத்துல ஆத்மாவுடைய குணம், எப்படி வேணாலும் வச்சுப்போம். அந்த ஞானத்துக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் சஞ்சோக சம்பந்தம் சொல்ல முடியாது. நம்ம சட்டின சஞ்சோகம் சொன்னா இல்லை சட்டின சம்பந்தம் சொன்னா சஞ்சோகம் தான் முதல்ல வரும், கடபூதல சஞ்சோகம். ஏன்னா ரொம்ப பிரசித்தமா இருக்கக்கூடிய சம்பந்தம் அது. என்ன சம்பந்தம் சொல்லலாம், இடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு, ரெண்டும் பரஸ்பரம் இடிச்சுட்டு இருக்கு ஒட்டிட்டு இருக்குன்னு சொன்னா இதுதான் சஞ்சோகம்னு பேர். இது எதுக்கு வரும்னா ரெண்டு திரவியத்துக்கு வரலாம், சஞ்சோகங்கிறது ரெண்டு திரவியத்துக்கு வரலாம். ஆனால் இங்கே ஆத்மா குணம்னு சொல்ல ஆத்மாவாகட்டும் ஆத்மாவுடைய குணமாகட்டும் இந்த ஞானத்துக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் சஞ்சோகம்ங்கிறது வர முடியாது. ஏன்னா ஒரு குணத்துக்கும் இன்னொன்றுக்கும் சஞ்சோகங்கிறது கிடையாது அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்காங்க. ஆத்மாவோடு சொல்லலாமேன்னு கேட்பான், அதில் ஆத்மா திரவியம்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நமக்கு ரூபஞானம் வருதே, ரூபஞான ரூபம், ரூபம்னா அது கலர், அது அது ஒரு குணம். அந்த குணத்தோடு சம்பந்தம் வர முடியாத குணம். ஏன்னா குணங்கிறது அது தியானமாகவாவது இருக்கட்டும் அதனுடைய விஷயமாகவாவது இருக்கட்டும் அதோடு சம்பந்தம் சஞ்சோகம் ஆக முடியாது. சரி சமவாயம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா சமவாயமும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது, ஆத்மாவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள சம்பந்தம் சமவாயம்னு சொல்லலாம். ஆனா ஆத்மாவை தவிர வேற எந்த வஸ்துவோடும் ஞானத்துக்கு சமவாயம் சொல்ல முடியாது, ஞானம் குணமாக இருக்கிற பட்சத்துல. ஏன்னா குணகுணினோ சமவாயகா அப்படின்னு ஒரு நியமம், குணமானது தன்னுடைய ஆதாரமா ஒரு திரவியத்தில் சமவாய சம்பந்தத்துடன் இருக்கும் அப்படின்னு ஒரு நியமம். ஆத்மாவுடைய குணமாக இருக்கிறது தியானம். அப்படியானால் அந்த ஆத்மாவுக்கும் அந்த தியானத்துக்கும் சமவாயம் சொல்லலாம், அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த தியானம் எந்த விஷயத்தை தெரிவிக்கிறதோ அந்த விஷயத்தோடு சொல்ல முடியாது. கட தியானம்னா அது வருது, கட்டத்துக்கும் தியானத்துக்கும் சமவாய சம்பந்தம்ங்கிறது சொல்ல முடியாது. அப்ப கேட்பான், இந்த ரெண்டு சம்பந்தம் தானா உலகத்துல, எத்தனையோ சம்பந்தங்கள் இருக்கு, நிறைய சம்பந்தங்கள் மேல சொல்ல போறேன், அதெல்லாம் சொல்லலாமே, இதை ரெண்டு இல்லைங்கிறதுக்காக சம்பந்தமே இல்லையே சொல்ல முடியாதுன்னு எப்படி சொல்றதுன்னு கேட்டா சொல்றார், அந்நியத்த அனாத்தியாசிகத்திய சம்பந்தத்திய அபாவா, அத்தியாசத்தினால வரக்கூடிய ஒரு சம்பந்தத்தை விட்டுட்டு வேற எந்த சம்பந்தமும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அவன் சொல்லுவா, நையாயிட்டாள் தியானத்துக்கு அது விஷயம்னா தியானம் அதுக்கு விஷயம், இது ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தத்தை என்ன சொல்றது, விஷய விஷய்பாவா அப்படின்னு அதுக்கு பேர் கொடுத்துடலாம். அதாவது ரெண்டு சப்தத்தை எடுத்துக்க வேண்டியது, அந்த ரெண்டு சப்தமும் பரஸ்பரம் சம்பந்தமா இருக்கக்கூடிய அர்த்தத்தை கொடுக்கறது முன்னாடி தீர்மானம் பண்ணிட்டோம்னா அந்த சம்பந்தத்துக்கு அந்த ரெண்டு சப்தத்தை வச்சு பேரை கொடுத்துடலாம். பிதா புத்திர பாவ சம்பந்தா, ஒரு பிதா ஒரு புத்திரன், இந்த புத்திரன் யாருடைய புத்திரன் சொன்னா இந்த பிதாவுடைய புத்திரன், இந்த பிதா யாருக்கு பிதான்னு சொன்னா இந்த புத்திரனுக்கு பிதா அப்படின்னு சொல்லும் போது இந்த ரெண்டுக்கும் பரஸ்பரம் சம்பந்தம் தெரியுது இல்லையா. இப்ப இந்த சம்பந்தத்தை என்ன சொல்லலாம், சஞ்சோகம் சமவாயம் எல்லாம் இல்லை, இந்த சம்பந்தத்துக்கு பிதா புத்திர பாவகான சம்பந்தம்னு சொல்லலாம். இதே மாதிரி அந்தந்த சுவாமி பாவகா அப்படின்னு சொல்லுவான். இது என்னது, இதுக்கு யார், அவன் தான் சுவாமி, இந்த பணத்துக்கு யாரு சுவாமின்னு கேட்டா இவன் தான் சுவாமி, இந்த பணம் அவனோட அவனுடைய சொத்து அப்படின்னு சொன்னோம்னா இந்த பணத்துக்கும் அந்த சுவாமிக்கும் என்ன சம்பந்தம்னா ஸ்வஸ்வாமி பாவகா சம்பந்தா, இப்படி பேர் வச்சுடுறோமா. அந்த மாதிரி தியானத்துக்கும் விஷயத்துக்கும் விஷய விஷயபாவ சம்பந்தா அப்படின்னு சொல்லிடலாமே, ஏன்னா அது விஷயமாகிறது, இந்த தியானத்துக்கு அது விஷயமாகிறது, தியானம் அந்த விஷயத்துக்கு விஷயி ஆகிறது, இதுக்கு விஷயின்னு பேரு. அப்ப விஷய விஷய விஷயினோகம் அப்படின்னு சொல்றோமோனா ஆக விஷய விஷயபாவங்கிற சம்பந்தம் இருக்கே, இது தாராளமா சொல்லலாமே. அதுக்கு என்ன சொல்ற, சொல்லலாம், ஆனால் அந்த விஷய விஷயபாவங்கிறது என்ன, தஸ்ய விஷயித்துவ விஷயத்துவ ரூபஸ்ய ஏகைக மாத்திர நிஷ்டத்துவேன த்வினிஷ்ட சம்பந்தாத்மகத்துவ அசம்பவா, ஒன்று துர்நிரூபத்துவாச்ச. ரெண்டு சம்பந்தம்னா என்னன்னு கேட்டால் வெறும் நம்ம சப்தத்தால் சொன்னால் மாத்திரம் அது சம்பந்தம்னு ஆகாது, அந்த சம்பந்தமானது ரெண்டு பதார்த்தத்தை சேர்க்கக்கூடியதாக இருக்கணும், சம்பந்தப்படுத்தக்கூடியதாக இருக்கணும், அப்போ தான் அது வந்து சம்பந்தம்னு சொல்றான். அப்படி அதுதான் சம்பந்தம்னே பேர். இங்க விஷய விஷயிபாவம்னு சொன்னா என்ன ஆகும், விஷய விஷயினோகோ பாவகா விஷய விஷயிபாவகா அப்படின்னு இந்த சப்தத்துக்கு விற்பத்து. பாவகானா இந்த துவம்னு சொல்றோமோ, நான் இந்த துவங்கிறத பாவ சப்தத்தினால சொல்றது, கோஹோ பாவகா கோத்வம், பாவகா துவம், அதாவது விஷய விஷயித்வம் அப்படின்னு அர்த்தமாகும். விஷய விஷயித்துவம் அப்படின்னா என்னதுன்னு கேட்டா, இந்த துவந்தம் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு சப்தத்தை போட்டோம்னு வச்சுங்களேன், துவந்தாந்தே ஸ்ரூயமானம் பதம் பிரத்யேகம் அபிசம்பத்தியதே அப்படின்னு ஒரு நியாயம். ஏதாவது உதாரணம் சொல்லணும்னா, அதாவது தவ தவ கதிர சேதனம் அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோம், தவ கதிரையோஸ் சேதனம் தவ கதிர சேதனம் அப்படின்னு போட்டேன். இப்ப சேத தவம்னு ஒரு மரம், கதிரங்கிறது இன்னொரு மரம், இதை ரெண்டையும் வெட்டுறது அப்படின்னு அர்த்தமாகும். இப்ப இந்த வெட்டுறதுங்கிறது ரெண்டு தவ கதிர சேதனம்னு நான் சேர்த்து பிரயோகம் பண்ணினாலும் இந்த சேதனங்கிறது அந்த தவத்திலையும் அன்வைக்கும், கதிரத்திலையும் அன்வைக்கும், ரெண்டுலையும் அன்வைக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த இடத்துல விஷய விஷயி பாவகான்னு சொன்னா விஷய பாவகா விஷயி பாவகா அப்படின்னு ரெண்டும் கிடைக்கும். அப்படின்னா விஷயத்துவம் விஷயித்வம் இது ரெண்டு அர்த்தம் கிடைக்கிறது. இதுல நீங்க விஷயத்துவம் எங்க இருக்குன்னு கேட்டா விஷயத்தில் இருக்கக்கூடிய தன்மை அது விஷயத்துவம். விஷயித்வம் எங்க இருக்குன்னா தியானத்துல இருக்கு, இது இங்க இருக்கு அது அங்க இருக்குன்னு சொன்னால் எது சம்பந்தமாகும், சம்பந்தம்னு சொன்னா ரெண்டுலையும் இருக்க மாதிரிதான் இருக்கணும். நீங்க நல்லா பார்க்கலாம், இந்த ரெண்டு விரல்கள் சேர்ந்து இருக்கு, இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா சஞ்சோகம்னு சொன்னேன், இந்த சஞ்சோகமானது இந்த விரல்லையும் இருக்கு அந்த விரல்லையும் இருக்கு ரெண்டுலையும் இருந்து இந்த ரெண்டையும் சேர்த்து விடுறோம், இதுல மாத்திரம் தனியா இருக்கு அதுல மாத்திரம் தனியா இருக்குன்னு சொன்னா அந்த ரெண்டு வஸ்துவும் இதை ரெண்டையும் சேர்த்து விட முடியுமா, முடியாது. ஆக சம்பந்தமானது எப்படி இருக்கணும்னு கேட்டா, சம்பந்தி எதை ரெண்டையும் சேர்த்து விடணுமோ அந்த ரெண்டிலையும் ஒட்டி கொண்டு ஒன்னாக இருக்கணும், அப்பதான் அதை ரெண்டையும் சேர்த்து விட முடியும். இங்க என்னாச்சு, விஷயத்துவங்கிறது அங்க இருக்கு, விஷயத்துவங்கிறது இங்க இருக்கு, விஷயத்துவம் இங்க இல்லை, விஷயத்துவம் அங்க இல்லை. அப்ப இது ரெண்டும் எப்படி, ரெண்டுமே தனித்தனியா இருக்கும்போது இது எப்படி ஒரு ரெண்டையும் சேர்த்து விட முடியும் இது இல்லையா? ஆகையால இது ஒன்றும் சம்பந்தம்னு சொல்றதுக்கு யோக்கியமாக தெரியல அப்படின்னுட்டாங்க. அப்ப அந்த சம்பந்தம் என்னன்னு நிரூபணம் பண்ணலாம். அதுதான் இப்ப ஆரம்பிக்கிறேன். விஷய விஷயின்னு பேரு வராதுங்கிறதுலாம் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த விஷய விஷயின்னு சொல்றதுக்கு காரணமான அந்த சம்பந்தம் என்னன்னு நிரூபணம் பண்ணினோம்னா, கடைசியில் அத்தியாச சம்பந்தத்துல கொண்டு முடிக்கணும். அத்தியாசம்ங்கிறத ஒண்ண விட்டால் வேற எதுவுமே சொல்ல முடியாது அப்படி கொண்டு போறாரு. விஷயத்துவ விஷயத்துவ ரூபத்திய ஏகைக மாத்திர நிஷ்டத்துவேனா, விஷயத்துவம் விஷயத்துல இருக்கு, விஷயத்துவம் தியானத்துல இருக்கு. ஆக ரெண்டையும் சேர்க்கிற மாதிரி என்ன இருக்கு இங்க? வினிஷ்ட சம்பந்தாத்மகத்துவ அசம்பவா ஒண்ணு. சரி, இன்னொரு தோஷமும் சொல்லிடுறோம். துர்நிரூபத்துவாச்ச, விஷயத்துவம்னா என்ன, விஷயித்துவம்னா என்ன? விஷயித்துவம் நம்ம விஷயத்துவம் என்னன்னு சொன்னா போறோம், அதை சொல்லியாச்சுன்னா விஷயித்துவம் என்னன்னு சொல்லலாமா? விஷயத்தா நிரூபகத்துவம் அப்படின்னு விஷயித்துவம் சொல்றான். ஆனா விஷயத்துவம் என்ன அப்படின்னா என்னது, அதனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு நிரூபணமே பண்ண முடியாது. அதாவது தியானமானது அந்த விஷயத்தோடு சம்பந்தப்படுறது, ஒரு வஸ்துவோட சம்பந்தப்படுறது, எப்படி அந்த வஸ்துவானது இந்த தியானத்துக்கு விஷயமாகிறது, அதாவது என்ன அதுல புதுசா வந்தது. ஏற்கனவே அந்த கடம் கடமாத்தான் இருக்கு, தியானம் வந்ததுக்கு அப்புறம் கடம் கடமாத்தான் இருக்கு. இப்ப தியானம் வந்ததுனால அந்த கடத்துல விஷயத்துவம்னு வந்ததுன்னு சொல்றதையே, அது முன்னாடி இல்லாமல் இப்ப என்ன அது புதுசா வந்தது அந்த விஷயத்துவம் அப்படின்னு இப்ப கேட்டா அது ஒன்றும் சரியா வரமாட்டேங்கிறது சொல்றான். ஒரு பத்து, ஒரு ஒன்பது, ஒன்பது விகல்பங்கள். இதுல பல விகல்பங்கள் பல வாதிகள் சொல்லக்கூடிய விகல்பமாக இருக்கு. ஒன்னு ரெண்டு இவர் கல்பனம் பண்ணினதாக இருக்கு. ஆக இது எதுவுமே சொல்ல முடியாதுன்னு நிரூபணம் பண்ணவரா. ததாபி விஷயத்துவம் கிம் ஞானஜன்ய பலாதாரத்துவம். இந்த இப்ப பொதுவான இதுக்கு போயிட்ட, ஒரு விஷயம் நமக்கு தெரியறதுன்னு சொன்னா, ஒரு வஸ்து நமக்கு தெரியறதுன்னு சொன்னா, நம்மளுடைய ஞானத்துக்கும் அந்த வஸ்துவுக்கும் என்ன சம்பந்தமாக இருக்கும், இந்த ஞானத்தினால அந்த வஸ்துவில புதுசா என்ன ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது பல பேர் இப்ப எல்லாருக்கும் பொதுவா சொல்லி ஆகணும் இல்லையா? இது அதுல ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர்னா இது வந்து மீமாம்சகர், மீமாம்சகர்ல பாட்ட மீமாம்சகர். அவ என்ன சொல்றானா, ஞானஜன்ய பலாதாரத்துவம் விஷயத்துவம். இவனுக்கு ஞானம் வந்தது, ஞானத்தினால அந்த கடத்துல ஏதோ ஒரு பலம் உண்டாயிருக்கான் புதுஷா, இதுவரையில் இல்லாத, இப்போ இப்போ இந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் உண்டான ஒரு பலம் அங்க இருக்கு. அந்த பலத்துக்கு அவன் என்ன சொல்றானா, பல சப்தங்கள் பிராகட்டியம்னு சொல்றா, ஞாபகான்னு சொல்றா, எத்தனையோ விதமா சொல்லலாம். இப்ப நம்ம அத்வைத சித்தாந்தத்துல கேட்டா அஜ்ஞான அவிஷயத்துவம், அஜ்ஞான நிவர்த்தின்னு சொல்லலாம், இந்த மாதிரிலாம் நானா விதமா அதை சொல்லலாம். பொதுவா சொல்றதுக்கு இந்த தியானத்தினுடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த வஸ்து தெரியறதுங்கிறது தான் இல்லையா? இந்த தியானம் வரத்துக்கு முன்னாடி அந்த வஸ்து தெரியல, தியானம் வந்ததுக்கு அப்புறம் அந்த வஸ்து பிரகாசிக்கிறது. ஆக தியானத்தினால அந்த வஸ்துவில பிரகாசம்னு ஏதோ ஒண்ணு உண்டாயிருக்குன்னு சொல்லணும். இதை நான் பொதுவா சொல்லிடுறேன், பலம், ஞானஜன்ய பலம். ஞானஜன்யமான பலம் எதில், எந்த வஸ்துவில உண்டாயிருக்கோ அதுதான் அந்த தியானத்துக்கு விஷயம்னு சொல்லப்படுறது. ஆகையாலே தியானத்தினாலே உண்டாகிற பலத்துக்கு எது ஆதாரமோ அது விஷயம். அப்ப விஷயத்துவம்னா என்ன, ஞானஜன்ய பல ஆதாரத்துவம். இது வந்து சொல்லிடலாம். வேற இன்னொரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, கிம்பா ஞானஜன்ய ஆனாதி புத்தி கோச்சரத்துவம். இது அதுக்கு மேல ஒரு படி மேல என்ன சொன்னான்னா, முதல்ல பார்த்தா ஒரு வஸ்து ஒரு பொருள் நமக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆறுதான் ஆறுதுன்னு சொன்னா, தியானம் வந்ததுனால அதனுடைய காரியம் ரெண்டு மூணு தினசா இருக்குன்னு சொல்ற, சில பேர் ரெண்டு இருக்குன்னு சொன்னார். அந்த வஸ்துவை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வஸ்துவானது நாம எடுத்துக்க வேண்டியது கிராஹ்யம் அப்படின்னு இன்னொரு புத்தி வருதான், போய் எடுத்துன்னு வந்துடுறான். ஒரு சில வஸ்துக்கள்ல என்ன இருக்குன்னா, இது வந்து தியாஜ்யம், நமக்கு வேண்டாதது அப்படின்னு ஒரு புத்தி வந்து தள்ளி போயிடுறான், விளக்கிடுறான். ஒரு இது ஒரு சில இதுல இது ஒன்றும் தியாஜ்யமும் இல்லை கிராஹ்யமும் இல்லை அப்படின்னு சொல்லி தடஸ்தமா இருந்துடுறான். உதாசீனம், உதாசீனம். ஆக தியானத்தினால என்ன உண்டாகிறதுன்னு சொன்னா, இது ஹேயம் அதாவது தியாஜ்யங்கிற ஒரு புத்தியும் அந்த வஸ்து ஞானத்தினால சொல்றான். தியாஜ்யங்கிறதும் ஒரு ஞானம் தான், அது இருக்கட்டான். முதல்ல இந்த வஸ்துவை பார்த்ததுனாலே அது தியாஜ்யம் அப்படின்னு ஒரு புத்தி உண்டாகலாம், அல்லது அது கிராஹ்யம் எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு புத்தி உண்டாகலாம், இல்ல ரெண்டும் இல்ல என்ன உதாசீனம் அப்படிங்கிற புத்தியாவது உண்டாகலாம். இப்ப எந்த இப்ப கடத்தை தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் இவன் நிஜமா கட்டார்த்தியா இருந்தான்னா அப்ப வந்து அதை வந்து வேணும் எடுத்துக்கணும், அவ கிராஹ்யம் அப்படிங்கிற ஒரு புத்தி ஏற்படும், இந்த வஸ்து கிராஹ்யம்னு. அப்ப அந்த மாதிரி ஒரு புத்திக்கு விஷயமாக இருக்கிறது தான் இருக்கிறதுனாலதான் தியானத்துக்கு அதை விஷயம்னு சொல்றோம். அல்லது இது வந்து சர்ப்பம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சரி ஓடி போடணும், தூடு போகணும், இது விளக்க வேண்டியது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அப்படி தெரிஞ்சுட்டாங்கன்னா அது ஹான புத்திக்கு விஷயமாயிடுறது அந்த சர்ப்பம். அதனால இந்த ஹான புத்தியை உண்டாக்கினது என்ன, சர்ப்ப ஞானம் தானே. அந்த சர்ப்ப ஞானமானது சர்ப்ப விஷயத்துல இது ஹேயங்கிற புத்தியை உண்டாக்குறது. ஒரு கட ஜானமோ ரஜத ஞானமானது அந்த ரஜதங்கிற விஷயத்துல இது உபாதேயம் கிராஹ்யம்ங்கிற புத்தியை உண்டாக்குறது. வேற ஏதோ ஒரு கட ஜானமும் இருந்தா அது கட்டம் ஒன்றும் வேணும்னும் இல்லை வேண்டாமும் இல்லைங்கிற மாதிரி இருக்கிறது. இப்பேற்பட்ட புத்திக்கெல்லாம் எது விஷயமாக ஆகிறதோ அதுதான் தியானத்துக்கு விஷயம்னு சொல்லப்படுறது. இப்படி ஒருத்தர் சொன்னார், கிம்வா ஞானஜன்ய ஹானாதி புத்தி கோச்சரத்துவம். மூணாவது உத தியான கர்மத்துவம். தாத்து வந்து சகர்மகம் அகர்மகம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கான். சில தாத்துக்களுக்கு வந்து கர்மாகாங்க்ஷை கிடையாது. திஷ்டதி அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் இந்த கிம் திஷ்டதி அப்படின்னு கேட்க முடியாது. ஆமா. இன்னொன்னு புங்க்தே அப்படின்னு சொன்னான்னா, கிம் புங்க்தே சாப்பிட்றான்னு சொன்னா எதை சாப்பிட்றான் அப்படின்னு சொல்றோம், சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா. அந்த எதைன்னு கேட்டால் என்ன உத்தரம் வருதோ அதுதான் அந்த கிரியைக்கு கர்மானு கர்மகாரகம்னு சொல்றது. ஜானாதி அப்படின்னு சொன்னா நிச்சயமா கிம் ஜானாதின்னு கேள்வி வந்துடும். அதனால ஏதோ ஒண்ண சொல்லணும் இல்லையா கர்மகாரகம் இந்த கிரியைக்கு. ஆக அந்த ஞானங்கிற ஒரு கிரியைக்கு எது கர்மகாரகமாக இருக்கிறதோ அந்த தன்மை தான் விஷயத்துவம்னு சொல்லப்படும். ஆக ஞான கர்மத்துவம் விஷயத்துவம். ஆக கிரியைக்கும் காரகத்துக்கும் ஒரு கிரியாகாரக பாவ சம்பந்தம்ங்கிறது உண்டு. இதே மாதிரி தான் இந்த ஞானத்துக்கும் அதனுடைய பாக்கியமான விஷயங்களுக்கும் உள்ள சம்பந்தம் அப்படின்னு சில பேர் சொன்னார். ஞான கர்மத்துவம் ஜானாகார அற்பகத்துவம் வா, இது வந்து இன்னொருத்தர் சொன்னார். இது யாரு சொல்றான்னா, இது பௌத்தாவில் ஏகதேசிகள் சொல்றான். அவ என்ன சொல்றான்னா, இந்த வெளியில வஸ்து இருக்கிறதாக நமக்கு தெரியுது, ஆனா வெளியில வஸ்து இல்லை, அந்த ஆகாரம் புத்தியில ஏற்பட்டிருக்குன்னு சொன்னான். வெளியில சாதாரணமா மற்றவாழ்லாம் வெளியில வஸ்து எப்படி இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு உருவம் சொல்லுவா இல்லையா, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி வெளியில இருக்குன்னு சொல்றாளோ இல்லையோ, வெளியில இல்லை தியானத்துல இருக்கு. அப்ப அது தியானத்துல இப்ப ஏற்பட்ட ஒரு ஆகாரம் இருக்கு. வெளியில இருக்கிற வஸ்துவை நம்மளால பார்க்கவே முடியாது. நம்ம புத்தியில என்ன ஒரு ஆகாரம் வந்ததோ அதைத்தான் நம்மளால பார்க்க முடியும். இதை வச்சுட்டு வெளியில ஒரு வஸ்து இருக்குங்கிறத நீங்க வேணா கல்பிங்கோ, அது வேண்டாம்னா விட்டுருங்கோ. பௌத்தால அந்த தியானத்துல அந்த ஆகாரம் ஒத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. தியானத்துல அந்த வஸ்து ஏறினாத்தான் நமக்கே தெரியும். அது தியானத்துல ஏறாத வஸ்து இருந்து பிரயோஜனம் இல்லை, அது தெரியவே முடியாது. அதனால தியானத்துல அந்த ஆகாரங்கிறது அவசியம் வந்தாகணும். வரும்போது அந்த பாஸ்ய வஸ்து வேணுமா வேண்டாமாங்கிறது அது வேற விசாரம். வேணும்னு சில பேர் வச்சுக்கிறார், வேண்டவா வேண்டாம் அப்படின்னு சில பேர் சொல்றான். ஆனா தியானத்துல மாத்திரம் அந்த வஸ்துவுடைய ஆகாரம் ஆகுமா, அங்க ஒரு கட்டம் இருக்கு, நீங்க இங்கேன்னு பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நேரடியா அங்க இருக்கக்கூடிய கட்டத்தை பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த பிரமாண வியாபாரத்தினால உங்களுடைய தியானத்திலேயே அந்த கட்டம் மாதிரியே ஒரு ஆகாரம் தெரிகிறது. இது உங்களுக்குள்ள வரக்கூடிய ஆகாரமாக இருக்கிறதுனால, புத்தியில வரக்கூடிய ஆகாரமாக இருக்கிறதுனால உங்களுடைய நீங்க அதை படிச்சுன்னு பார்க்க முடியும். ஆக புத்தியில வரக்கூடிய இந்த ஆகாரத்தை பார்த்து இதுக்கு காரணமாக வெளியில ஒரு விஷயம் இருக்கு, இதே மாதிரி ஒரு வஸ்து இருக்கு, ஒண்ணும் இல்லை கண்ணாடியில ஒரு பிரதிபிம்பத்தை நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், அந்த பிரதிபிம்பத்தை பார்த்து சரி இந்த இதுக்கு இதே மாதிரி பிரதிபிம்பம் உயரத்துக்கு ஒரு பிம்பம் இருக்குதுன்னு அனுமானம் பண்ணிக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி இந்த புத்தியில இந்த ஒரு ஆகாரம் வரணும்னு சொன்னா அந்த ஆகாரம் வரத்துக்கு காரணமாக ஒரு ஒண்ணு வெளியில இருக்கு அதே மாதிரி அப்படின்னு கல்பிக்கலாம். இப்படி கல்பிக்கும் போது அது எதுவோ எந்த ஒரு வஸ்து புத்தியில அந்த ஆகாரம் ஏற்படும்படியாக பண்ணினதோ அதுதான் அந்த தியானத்துக்கு விஷயமாகிறது இப்படின்னு அவ ஒரு பரிஷ்காரம் பண்ணினான். அவ கூட நிறைய விசாரிச்சு பார்த்தா என்ன கிராஹியத்துவம் அத்தியவசேயத்துவம் அப்படின்னு எல்லாம் தியானத்துல ரெண்டு இதெல்லாம் சொல்றான். அதுல கிராஹிய லட்சணம் என்ன சொல்லலாம்னு பார்த்துட்டு வரச்சே இதைத்தான் சொல்லியிருக்க, தியானாகார அர்ப்பகத்துவம்னு இது சொல்லலாமா அல்லது திருஷ்யமானத்வேததி தத்துவம் வா, இதுல ஒரு சிக்கல் வருது. இந்த தியானத்துல இப்ப ஏற்பட்ட ஆகாரம் வர்றதுக்கு எது காரணமோ அதுதான் அதுக்கு விஷயம்னு சொன்னால் அது அவ்வளவு சரியா இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா கடன் தியானம் கடாகாரமாக வந்தது, தியானத்துல கடன் தெரியுறது, கடத்துல தெரியும் கடன் தெரியறதுக்கு காரணம் அந்த கடம் மாத்திரம் இல்லை, இவனுடைய இந்திரியம் கண்ணு கூட தான் அதுக்கு காரணம். கடம் மாத்திரம் இருந்தா போருமா, கண் இல்லாட்டா தெரிய முடியாதே. ஆக அந்த கண்ணு வேணும், பிரகாசம் வேணும், எத்தனையோ பதார்த்தங்கள் வேணும், அப்பதான் அந்த கடம் இவனுடைய தியானத்துல தெரியும். ஆக தியானத்துல அந்த ஆகாரம் தெரியறதுக்கு காரணம் வெறும் கடம் இல்லை, எத்தனையோ காரணங்கள் இருக்கு. நீங்க வந்து தியானத்துல அந்த ஆகாரம் வர்றதுக்கு எது காரணமோ அதுதான் அந்த தியானத்துக்கு விஷயம்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன். அப்ப வந்து இந்த கட தியானத்துக்கு நேத்திரம் விஷயம்னு சொல்ல வேண்டியதாகிடும், சக்குரிந்திரியம் விஷயம் அப்படின்னு ஆயிடும். ஆனா அப்படி கிடையாது. அதனால இது விஷயத்துக்கு சரியான லட்சணம் இல்லை அப்படின்னு நினைச்சால் அப்ப அதுலயே சின்ன பரிஷ்காரம் பண்ணிட்டு இன்னொரு லட்சணமா வச்சு விடலாங்கிறார். திருஷ்யமானத்துவே சதி தத்துவம் வா, திருஷ்யமானத்துவே சதி தியானாகார அர்ப்பகத்துவம் வான்னு சொன்னார். இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த சக்குரிந்திரியங்களுக்கு இது திருஷ்யமானம் இல்லை, திருஷ்யமானமாக இருந்துட்டு எது ஒண்ணு தியானத்துல ஆகாரம் வரத்துக்கு காரணமாகிறதோ அதுதான் அந்த தியானத்துக்கு விஷயம் அப்படின்னு சொல்லலாம்னு இவா நினைக்கிறார். இதை வச்சுக்கலாமா, ஞானஜன்யம் விவகார யோக்கியத்துவம் வா. வேற என்ன சொன்னார்னா அந்த வஸ்து தெரியாமல் இருந்தால் அந்த வஸ்து விஷயத்தில் எந்த விவகாரமும் உண்டாகாது இல்லையா. விவகாரம் வரத்துக்கு யோக்கியத்தையே இல்லாமல் அந்த வஸ்து இருந்தது. அந்த வஸ்துவை பத்தி யாருக்காவது ஞானம் ஏற்பட்டாதான் அந்த வஸ்துவானது விவகாரத்துக்கு யோக்கியமாகவே ஆகிறது. ஆக இந்த ஞானமானது அந்த வஸ்துவில விவகாரத்துக்கு வேண்டிய யோக்கியத்தையே உற்பத்தி பண்றது. அதனால ஞானஜன்யம் விவகார யோக்கியத்துவம் விஷயத்துவம் இப்படி சொல்லலாம்னு இன்னொரு கட்சி ஆராய்ச்சி. ஏழாவது என்னன்னா சன்னிகிருஷ்ட கரணேன எத் ஞானம் உற்பத்தியதே தத்துவம் வா. இந்த கட்டம் எனக்கு தெரியறதுன்னு சொன்னால் நிச்சயமா அது எந்த இந்திரியத்தினால பாக்குறேன் கேட்டா கண்ணால பாக்குறேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்ணால கட்டத்தை பாக்குறேன்னு சொல்லும் போது இந்த கண்ணானது அந்த கட்டத்தோடு முன்னாடியே சம்பந்தப்பட்டிருக்கான். கடம் எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த கண்ணானது அந்த கடங்கிற விஷயத்தோட முதல்லயே சம்பந்தப்பட்டு இது அதோட சம்பந்தப்பட்டு எனக்கு தத் விஷேகமான ஞானத்தை உண்டு பண்றது இப்படிதானே. அப்போ கரணம்னா இந்த சக்குரிந்திரியம், இந்த சக்குரிந்திரியமானது எந்த விஷயத்தோடு சம்பந்தப்பட்டு அதனுடைய ஞானத்தை உண்டு பண்றதோ அதுதான் அந்த ஞானத்துக்கு விஷயம் அப்படி சொல்லலாம். இப்ப கட்டத்துல என்னுடைய கண்ணு பட்டுது, அப்புறம் தியானம் வந்ததுன்னா என்ன தியானம் வரும், கட தியானம் வரும். என் கண்ணு வந்து பட்டத்துல பட்டதுன்னு சொன்னா அப்ப என்ன தெரியும், பட்டத்தோட எடுத்தீங்கன்னா பட ஞானம் வரும். அதனால ஞானஜனகமான அந்த கரணம் எந்த விஷயத்தோடு சம்பந்தப்பட்டு ஞானத்தை உண்டு பண்றதோ அந்த விஷயம்தான் அந்த வஸ்து தான் அந்த ஞானத்துக்கு விஷயமாக இருக்கும் அப்படின்னு இன்னொரு யோசி சொன்னா. சன்னிகிருஷ்ட கரணேனா யஜ்ஞானம் உற்பத்தியதே தத்துவம் வா. யஜ்ஞானம்னா எத் விஷயக்கம் தியானம் அங்கே இதை மாட்டிக்கிறது அக்ஷரம் சரியா இல்ல, இருந்தாலும் நம்ம ஆத்மாச்சினை வந்துருக்கு, இருந்தாலும் சொல்லி பாக்குற. எஸ்யாம் சம்விதி யா அர்த்தா அவபாசத்தே தகா தத்யாக விஷய ததாக சம்விதி பாகமானத்துவம் இது வா. இது வந்து பிராபாகராஜ் சொல்றார் பிரகரண பஞ்சிகைங்கிற கிரந்தத்துல, இதுதான் கடைசி லட்சணமா வச்சுருக்காரு. வயன் சொல்றாருன்னா நமக்கு ஞானம் பொறுக்கிறதோ இல்லையோ, இந்த ஞானத்துல என்னென்ன பிரகாசிக்கிறதோ அதெல்லாம் அந்த ஞானத்துக்கு விஷயம். எஸ்யாம் சம்விதி, சம்வித்னா ஞானம், சம்வித் உண்டாகும் போது அதுல என்னெல்லாம் யகா அர்த்தக அவபாசத்தை எதெல்லாம் பிரகாசிக்கிறதோ அது எல்லாமே அந்த சம்வித்துக்கு அந்த சம்வித்துங்கிற ஞானத்துக்கு விஷயம்தான் அப்படி சொல்லலாம். தசாக சம்விதி பாசமானத்தும் அந்த ஞானத்துல பிரகாசிக்கக்கூடியது விஷயம், எது பிரகாசிக்கிறதோ அது விஷயம் இப்படின்னு விஷயத்தும் சொல்லலாமே. இவ்வளவு தூரம் சொன்னா அப்புறம் ஒன்பதாவது கடைசி சம்பந்தாந்தர மந்தரா ஞானாவச்சேதத்துவம் வா. அதாவது ஞானம் வரதே அந்த ஞானம் என்ன தெரிஞ்சதுன்னு சொன்னா என்ன ஞானம் வந்ததுன்னு கேட்டா ஏதோ கட ஞானம் பட ஞானம் அப்படின்னு சேர்த்து சொல்றானோ உங்களுக்கு அந்த ஞானத்துக்கு கடம் பட்டம்னு ஒரு விசேஷணத்தை அதோட
சேர்த்துறான்.
வித்தியாசப்படுறது வேற, இந்த கட ஞானம் பட ஞானம் அப்படின்னு பிரிக்கிறான் இல்லையா. அப்ப இந்த ஞானத்தை பிரிக்கக்கூடிய அந்த கஷம் இருக்கு, இதுக்கு அவச்சேதம்னு பேர். விஷயத்தை என்ன ஞானம் என்ன தெரிஞ்சது, கடம் தெரிஞ்சது இல்ல படம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஞானத்துக்கு கடம் பட்டம் இதெல்லாம் ஒரு பிரித்து காணிக்கக்கூடிய ஒரு அவச்சேதகமாக இருக்கு. வேற எந்த சம்பந்தமும் இல்லாமல் எது அவச்சேதகமாகுமோ அதுதான் விஷயம்னு சொல்றோம் அப்படின்ட்டான். ஞானத்துக்கும் அந்த கடத்துக்கும் வேற சஞ்சோகம் சமாதம் போக்குவரத்து இதெல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. சம்பந்தாந்தரம் அந்தரா, வேற எந்த சம்பந்தமும் சொல்ல முடியாத காலத்திலும் அந்த வஸ்துவானது இந்த ஞானத்தை பிரித்து காமிக்கிறது. பார்த்தீங்களா, இது கடஞானம் படஞானம் இல்லை அப்படின்னு காமிக்கிறது இல்லையா. இந்த அவச்சேதத்துவம் இருக்கு, இதுதான் அந்த ஞான விஷயத்துவம்னு சொல்லக்கூடியது அப்படின்னு யாரோ சொன்னா. சம்பந்தாந்தர மந்தரா ஞான அவச்சேதத்துவம் வா. இப்படியாக ஒன்பது விதமாக இதை இது பண்ணினார். இதை இப்படி சொல்லாமா அப்படி சொல்லாமான்னு இப்ப வரிசையா ஒவ்வொன்னா எல்லாத்தையும் ஒன்பதையும் கழிச்சு விட்றேன். எல்லாத்துலையும் தோஷம் இருக்கு, இதெல்லாம் சொல்ற மாதிரி இல்லை. அப்ப நீங்க கடைசியில எம் வழிக்கு தான் வந்தாகணும்ங்கிறதுக்காக கண்டிக்கிறார். அடுத்த இதுல வச்சுக்கலாமா? ஆகிடுது.